விவிலிய தேடல் புதுமைகள் தண்ணீர் திராட்சை ரசமாக பகுதி 8.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு யூத குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்ததும் அந்த குடும்பத் தலைவன் தன் மகளின் திருமணத்திற்கு தேவையானவற்றை தயாரிக்க துவங்குவார். அவரது தயாரிப்புகளில் மிக முக்கியமானது திருமண விருந்தில் பரிமாறப்பட வேண்டிய திராட்சை ரசத்தை கவனமாக சேகரிப்பது. ஒவ்வொரு ஆண்டும் தன் குடும்பத்திற்கென தயாரிக்கப்படும் அல்லது வாங்கப்படும் திராட்சை ரசத்தில் ஒரு கலையத்தை தேதியிட்டு தன் மகளின் திருமணத்திற்கென பத்திரமாக பாதுகாப்பார் தந்தை. அன்றைய வழக்கப்படி பெண்களுக்கு 16 அல்லது 17 வயதில் திருமணம் நிகழ்ந்தது. எனவே மகளின் திருமணத்திற்கு முன்னதாக அவரது தந்தை குறைந்தது 16 அல்லது 17 கலையங்களில் திராட்சை ரசத்தை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்.
ஆன்பு நெஞ்சங்களே, பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்படும் திராட்சை ரசம் உயர்ந்த தரமானதாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். எனவே மகளின் திருமண விருந்தில் 16 அல்லது 17 ஆண்டுகளுக்கு முன் பத்திரப்படுத்தப்பட்ட உயர்தரமான திராட்சை ரசத்தை முதலில் விருந்தினர்களுக்கு வழங்கி பெருமையடைந்தார் தந்தை. அதைத் தொடர்ந்து 15, 14 என்று ஆண்டுகள் குறிக்கப்பட்ட கலையங்களிலிருந்து ரசம் பரிமாறப்பட்டது. விருந்தினர் அனைவரும் திராட்சை ரசத்தை திருப்தியாக சுவைத்தபின் இன்னும் தேவைப்பட்டால் மணமகளின் தந்தை அண்மைய ஆண்டுகளில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த மிதமான தரமுள்ள ரசத்தை விருந்தினருக்கு பரிமாறுவது வழக்கம். கானா திருமணத்தில் இந்த வழக்கத்திற்கு நேர் மாறாக திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. இறுதியில் பரிமாறப்பட்ட ரசம், அதாவது புதுமையாக தோன்றிய ரசம், மிக உயர்ந்த தரமாக இருந்தது. இதை பந்தி மேற்பார்வையாளர் ஒரு குற்றச்சாட்டாக மணமகளிடம் கூறினார் என்று நற்செய்தியாளர் யோவான் கூறுகின்றார்.
யோவான் நற்செய்தி பிரிவு 2. பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாக மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது.
கானா ஊரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானா ஊரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.
அன்பு நெஞ்சங்களே, கானா திருமணத்தில் இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் உலக வழக்கில் நிலவி வந்த ஒரு சில கண்ணோட்டங்களை தலைகீழாக புரட்டி போட்டது. உலக கண்ணோட்டத்தில் மையமாக கருதப்பட்டவை ஓரமாகவும், ஓரங்களாக கருதப்பட்டவை மையமாகவும் மாறின. அதாவது திருமண வைபவத்தில் முக்கியமாக இடம்பெறாத தண்ணீர் தொட்டிகளும் பணியாளர்களும் இயேசு ஆற்றிய புதுமையின் மையங்களாயினர். இதை சென்ற வார தேடலில் சிந்தித்தோம். அதேபோல் பொதுவாக நம் விழாக்களில் கூட்டங்களில் பேரும் புகழும் பெற்றவர்கள் என்று கருதப்படுவோர் முன் வரிசைகளிலும் எளியோர் பின் வரிசைகளிலும் இடம்பெறுவர். முதலில் நல்லவை, பின்னர் சராசரிகள், இறுதியில் தரம் குறைந்தவை என்பதே உலகம் வகுத்துள்ள அளவுகோல். ஆனால் இறைவனின் கணிப்பில் இறுதியில் வருபவை மிக சிறந்தவையாக இருக்கும் என்பதை இந்த விருந்தின் இறுதியில் வழங்கப்பட்ட சுவை மிகுந்த தரமான திராட்சை ரசம் உணர்த்துகின்றது.
அன்பு இதயங்களே, முதல் கடைசி என்று உலகம் நிர்ணயிக்கும் எண்ணங்களை இயேசுவின் போதனைகளும் செயல்களும் புரட்டி போட்டன என்பதை நற்செய்தி முழுவதிலும் நாம் காண்கின்றோம். இக்கருத்தை இயேசு திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமையில் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றார். இந்த உவமையின்படி இறுதி 1 மணி நேரமே உழைத்தவர்கள் முதலில் வந்து நாள் முழுவதும் பணியாற்றுவோருக்கு வழங்கப்படும் கூலியான 1 தெனாரியம் நாணயத்தை பெறுகின்றனர். நாள் முழுவதும் உழைத்தவருக்கு போட்டியாக இவர்கள் வந்து முதலிடம் பெற்றனர் என்றோ, பல மணி நேரங்கள் உழைத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலியை இவர்கள் போட்டியிட்டு பறித்துச் சென்றனர் என்றோ இயேசு கூறவில்லை.
உழைத்தவர்கள் அனைவருக்கும் சமமான நியாயமான கூலி வழங்கப்படுகின்றது. அதுவும் இறுதியில் வந்தவருக்கு அந்த கூலி முதலில் வழங்கப்படுகின்றது. நீதியும் சமத்துவமும் ஒருவரது தகுதியின் அடிப்படையிலோ போட்டியின் அடிப்படையிலோ கிடைப்பதல்ல. மாறாக இறைவனின் கருணையால் தாராள மனதால் கிடைப்பன என்பதை இயேசுவின் இந்த உவமை ஆணித்தரமாக கூறுகின்றது. இவ்வுவமையின் இறுதியில் முதல் கடைசி என்ற சொற்களுடன் இயேசு வரையறுக்கும் உலகம் பாகுபாடுகள் நிறைந்த உலகிலிருந்து மாறுபட்ட ஒரு சமத்துவ உலகை சித்தரிக்கின்றது. இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். இன்னும் சில சூழல்களில் இயேசு இதே கருத்தை வெவ்வேறு வகைகளில் வெளிப்படுத்தியுள்ளார்.
இனிமையான தேவன், இரக்கமான இறைவன், உள்ளம் மகிழ்ந்து அவரை நீங்கள் சுவைத்து பாருங்கள். என்னாலுமே இனிமையான தேவன், இரக்கமான இறைவன், உள்ளம் மகிழ்ந்து அவரை நீங்கள் சுவைத்து பாருங்கள்.
எனது அருமை அன்புள்ளங்களே, நல்லவை முதலிலும் தரம் குறைந்தவை பின்னரும் வர வேண்டும் என்று உலகம் சொல்லும் கருத்துக்கு மாற்றாக இறைவனின் கருணையால் இறுதியில் வருவதே உன்னதமாக இருக்கும் என்பதை உணர்த்தும் இந்த புதுமை நம் வாழ்வின் இறுதியில் வரும் மறு உலக வாழ்வை பற்றியும் நம்மை எண்ணி பார்க்க தூண்டுகின்றது. மரணம், அதன் பின் வரும் மறுவாழ்வு, இறைவனின் இல்லம், இவற்றை பற்றி பல கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். மின்னஞ்சலில் வலம் வரும் ஒரு கதை இறுதியில் வருவது இணையற்ற கொடை என்ற கருத்தை உணர்த்துகின்றது. இதோ அந்த கதை.
இளம் பெண் ஒருவருக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் இன்னும் ஒரு வாரம் வாழ்வதே கடினம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். செய்தி கேட்டு அந்த இளம் பெண் மனமுடைந்து போனாலும் விரைவில் தெளிவு பெற்றார். தன் இறுதி சடங்குகளுக்கு தேவையானவற்றை அவரே முடிவு செய்தார். பங்கு அருள்பணியாளரை அழைத்து தன் முடிவுகளை தெரிவித்தார். தன் அடக்க திருப்பலியில் என்னென்ன வாசகங்கள் வாசிக்க வேண்டும், தனக்கு பிடித்தமான பாடல்கள் என்னென்ன பாட வேண்டும் என்று அவரிடம் கூறினார். அவற்றையெல்லாம் பங்கு அருள்பணியாளர் குறித்து கொண்டார். அவர் கிளம்பும் நேரத்தில் அந்த இளம் பெண் அவரிடம்,
சாமி, ஒரு முக்கிய விஷயம்
என்றார். அருள்பணியாளர் நின்றார்.
என்னை சவப்பெட்டியில் வைத்தபின் என் வலது கையில் ஒரு முள் கரண்டியையும் வைக்க வேண்டும்
என்று அந்த பெண் சொன்னதும் அருள்பணியாளர் குழப்பத்துடன் ஆச்சரியத்துடன் அப்பெண்ணை பார்த்தார். இளம்பெண் தன் புதிரை விளக்கினார்.
என் பாட்டி என்னிடம் ஒரு அனுபவத்தை கூறி அதன் கருத்தையும் கூறினார். நானும் என் நண்பர்கள் மத்தியில் இந்த கருத்தை அடிக்கடி கூறியுள்ளேன். பாட்டி எனக்கு சொல்லித்தந்தது இதுதான். விருந்து நடக்கும் போது நாம் சாப்பிட்ட தட்டுகளை எடுத்துச் செல்வர். அப்போது உங்கள் முள் கரண்டியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று யாராவது சொன்னால் ஒரு தனி ஆனந்தம் உண்டாகும். அதாவது இன்னும் சுவையுள்ள உணவு வகைகள் வரவிருக்கின்றன என்பதன் மறைமுகமான அறிவிப்பே முள் கரண்டியை வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அன்பு கட்டளை. வாழ்க்கையோடு இந்த அனுபவத்தை ஒப்புமைப்படுத்தி நல்லவை இன்னும் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ்வதே மகிழ்வான வாழ்க்கை என்று என் பாட்டி எனக்கு சொல்லித்தந்தார். நான் சவப்பெட்டியில் படுத்திருக்கும் போது என் கையில் உள்ள முள் கரண்டி பலரை வியப்படைய செய்யும். அவர்கள் உள்ளத்தில் கேள்வியை எழுப்பும். அவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள். நல்லவை இன்னும் வரும், அதனால் முள் கரண்டியை வைத்திருங்கள் என்று நான் சொன்னதாக என் அடக்கத்திற்கு வரும் அனைவருக்கும் தயவு செய்து சொல்லுங்கள் சாமி
என்று அந்த இளம்பெண் விளக்கிய போது பங்கு தந்தையின் கண்களில் கண்ணீர் மல்கியது.
அன்பு இதயங்களே, தான் பல ஆண்டுகள் மரணத்தை பற்றி படித்தது, சிந்தித்தது, தியானித்தது எல்லாவற்றையும் விட அந்த இளம் பெண் மரணத்தை பற்றி சொன்ன அந்த எளிய அற்புதமான எண்ணங்கள் பங்கு அருள் பணியாளரை அதிகம் பாதித்தன. நல்லவை இன்னும் வரும், எனவே முள் கரண்டியை வைத்திருங்கள் என்ற ஒரே ஒரு செய்தியை அந்த பெண்ணின் அடக்க திருப்பலியில் பங்கு அருள் பணியாளர் மறைவுரையில் சொன்னார். கேட்ட அனைவர் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. இள வயதிலேயே அந்த பெண்ணை இழந்ததால் உண்டான சோகமும், அந்த பெண் விட்டு சென்ற செய்தியின் ஆழத்தை உணர்ந்ததால் உண்டான மகிழ்வும் அவர்கள் கண்ணீரில் கலந்திருந்தன. அன்பு நெஞ்சங்களே, கானா திருமணத்தில் இறுதியில் வழங்கப்பட்ட தரம் மிகுந்த திராட்சை ரசம் எந்த சூழலிலும் இறுதியில் நல்லவை நம் வாழ்வில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.
அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார், தாழ்மையாய் நாளும் பழகச் சொன்னார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார். இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா நான் எங்கு காண்பேனோ, நேசர் என் இயேசு போ. கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ, இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை. தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.